തുടർന്ന് മെഞ്ഞാനമും വിഞ്ഞാനമും. മെഞ്ഞാന തത്വങ്ങളെ വിഞ്ഞാനം മൂലം വിളക്കം മുയച്ചി നികൾച്ചി തൊകുപ്പു സിമയ്യ ശിവനേശൻ. വിളക്കം തരുവർ ഡോക്ടർ ലംബോദരൻ.
உதாரணம் வந்து அந்த பின்னுக்கு வந்த இந்த அவர் செய்த செயல்களை வச்சே சொல்லலாம். அதுல நூற்றி அதுல ஒரு ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் எனக்கு கிடந்த ஏடு எதிரேறுகிறதையும் அவர் அகச்சான்றாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், தருமதில் மதுரை மன்னவை எதிரே, பருத்த மதுர்களுடைய மதுரையிலே இருக்கின்ற மன்னவனம் மற்றவர்கள் இருக்கின்ற எதிரிலே, பதிகமது எழுதிலை, பதிகமன் எழுதிய இலை ஓலை அவை எதிரே, அவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக, வரு நதியிடை மிசை வருகரணே, நதியிடை எதிரேறி வரும்படி செய்துகின்ற இறைவனே. இது எங்கு பாடுகிறார், அங்கே நடந்ததை அவர் பிற்பாது பல ஒரு சில காலத்துக்கு பிறகு திருக்களமலத்திலே வந்து பாடுகிறார். திருக்கலமனத்தில் இந்த ரெண்டு சான்று அகச்சான்று சொல்லுகிறார். ஏடு எதிரேறியதை சம்பந்தரே சொல்லி இருக்கின்றார், தனக்கு ஞானப்பால் ஊட்டியதை சம்பந்தரே சொல்லி இருக்கின்றார். இந்த கலைஞானங்களிலே எல்லாம் கணக்க இருக்கின்றது, இந்த விடந்தி இருக்கிறது, அதுகள் எல்லாம் கணக்க இருக்கின்றது. ஆனால் இந்த படிப்பறிவினாலே செய்ய முடியாத ஒரு செயல் இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தரத்தை செய்திருக்கின்றார். ரெண்டு இடத்திலே செய்திருக்கின்றார். ஒன்று, பாம்பு தீண்டுகிற அந்த ஒரு வணிகனை அவனுடைய காதலியுடன் ரெண்டு பேரும் உடன் போக்கு, ரெண்டு பேரும் தனியாக திருமணத்துக்கு முதலே மனங்கொண்டு வெளிக்கிட்டு போன போது மடத்திலே தங்கி இருந்த போது திருமருகல் என்ற தலத்திலே பாம்பு தீண்டியது, அவன் இறந்து விட்டான். அவள் அருந்து அழுதி கொண்டிருந்த பொழுது சம்பந்தர் அந்த இடத்திலே வந்த பொழுது சடையா எனுமாள் சரணி எனுமாள் என்ற பாட்டை பாட்டி, இவையாய் தகுமோ இவளுன் மெலிவே, இவளுடைய துக்கத்தை காண தகுமோ இறைவனை என்று பாடி அந்த பாம்பு தீண்டிய வணிகனை எழுப்பினார். பாம்பு தீண்டிய இடத்திலே என்னமொரு அப்பர் சுவாமிகளும் எழுதியிருக்கின்றார். யாரு, அப்பூதியடிகளுடைய மகன், மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்த பொழுது எழுப்பியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு தீண்டினால் ரெண்டு விதமான பிரச்சனை, மூன்று விதமா வரும். சில வேளை பாம்பு வந்து தீண்டின பாம்பு விஷப்பாம்பாயே இருக்காது, ஒன்றும் நடக்காது. ஆனா இவருக்கு சில வேளை பனிக்கல பயத்தில மயங்கி விழலாம், அப்படி இருந்தவரும் விளம்பலாம். இரண்டாவதாக விஷப்பாம்பா இருந்தாலும் அது கடிக்கின்ற பொழுது விஷத்தை உள்ளே செலுத்தி இருக்காது. சற்று முன்னர் தான் ஒரு உணவை உண்டிருந்தால் அந்த விஷப்பையில் இருக்கிற விஷம் எல்லாம் உமிழ்நீர் மாதிரி போயிருக்கும், அங்கே சேர்ந்திருக்காது. இப்போ கடிக்கின்ற பொழுது வருவதற்கு விஷம் அவ்வளவாக இருக்காது. அப்ப அப்படி இருந்தாலும் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். அடுத்ததாக விஷப்பாம்பில் பரிசைத்தால் விஷம் வெளிப்படுகின்ற தன்மை ரெண்டு விதமாக இருக்கு. நாகம் போன்ற பாம்புகள் படித்தால் ஹீமோடாக்சிக் என்று சொல்லுவோம் மெடிக்கல்ல, என்றால் ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தில் இருக்கிற செங்குடியங்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து கிட்னி ஃபெயிலியர் அக்யூரினல் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இறப்புக்கு கொண்டு போகும். அது ரத்தத்தை நீராக்கி செய்கின்ற தன்மை, அது ஹீமோடாக்சிக். நாகம் போன்ற கோப்ரா டாக்சின்ஸ் எல்லாம் அப்படி வரும். மற்றது நியூரோடாக்சின் இருக்குது, நரம்பு முனைகளை தாக்கம் வந்தது, பிடையன் பாம்புகள் வாய்ப்பு வசதிகள்லாம் அப்படி நரம்பு முனைகள் தாக்கிற நடக்கும், ரெஸ்பிரேட்டரி பாரலைசிஸ் வந்துடும், மசல்ஸ் முழுக்க செயலிழந்து போயிடும். அப்ப சுவாச ரெஸ்பிரேட்டரி பாரலைசிஸ் வந்து இறப்பு நேரிடும். இப்படி ரெண்டு விதமான இறப்புகள் இருக்கின்றன. அதிலே இந்த ரெஸ்பிரேட்டரி பேரலைசில் போன உயிர் அடக்கத்தில் இருக்கிற காலம் கொஞ்சம் இருக்கும். அதாவது எல்லாம் பேரலைஸ் பண்ணி கதைக்க முடியாது, கண் திறக்க முடியாது, அப்படியே இருக்க சுவாசமும் மெல்ல 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 அடங்கி மெல்ல போகும். அவர்களையும் கூட சில வேளையில எழுப்பிவிடலாம். அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் எழுப்பின பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அப்பூதியடிகளுடைய மகனை அவர் எழுப்பியிருக்கின்றார், இன்சிடென்ட் நடந்தது. அதே மாதிரியாக அப்பர் சுவாமிகள், அதே மாதிரியாக பாம்பு தீண்டுகிற வணிகனுடைய மகளையும் சம்பந்தர் எழுப்பியிருக்கின்றார். இதிலே இப்படியும் இருந்திருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், ஒரு ஜதார்த்த ரீதியாக பார்த்தால். ஆனால் சம்பந்தர் இறந்து போன பெண்ணை பூம்பாவையை, சிவனேசன் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார் மயிலாப்பூரில் இருந்தவர், அவருக்கு ஒரே மகள் பூம்பாவை. பாருங்கள், அவர் செட்டியாராக இருந்தாலும் தன்னுடைய பெண்ணை அந்தரனாகிய சம்பந்தருக்கே மனமுடித்துக் கொடுப்பேன் என்று வைத்திருந்தார். அவள் ஏழு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்தால் ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. அவளுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை விவரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அவள் உடலை தகனம் பண்ணி ஒரு பானையிலே கலசத்திலே வைத்திருந்தார். சம்பந்தர் அங்கே திருவொற்றியூருக்கு வந்ததை கேள்விப்பட்டு திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடைபாடை போட்டு பந்தல் போட்டு அவரை வரவேற்று கொண்டு வந்து இந்த பானையையும் வைத்தார். சம்பந்தர் அந்த பெண்ணுக்கு மட்டிட்ட என்று தொடங்கின அந்த பதிகத்தை பாடி, அந்த பதிகம் பாடி முடிகின்ற தருவாயிலே அந்த கலசம் உடைந்து எரிந்து 5 வருடத்துக்கு முன்ன எரிந்து சாம்பலா இருந்த பெண் இன்றைக்கு 5 வருட வளர்த்தியையும் சேர்த்து 12 வயது பெண்ணாக மீள வந்தாள். இது பூம்பாவை மயிலாப்பூர்ல நடந்தது. இது வந்து கலைஞானங்களால படிப்பறிவால செய்ய முடியாத ஒன்று. இது வந்து அவருடைய இறைத்தன்மையை காட்டுகின்றது என்ற அளவில் அமைந்து, இது பற்றிய சம்பந்தர் வரலாறு பற்றிய ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதுல இருந்து நாங்கள் இங்கு முதலே வந்திருக்கின்ற ஒரு கேள்வியை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு சிறிய
இடைவேளை கேள்விகள் இருக்கும். வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இங்கே ஏற்கனவே நேயர்கள் இருவர் இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக ஒரு நேயரை பார்ப்போம். வணக்கம்.
வணக்கம், நான் பரமேஸ்வரி குணரத்னம்.
சொல்லுங்கம்மா.
உங்களுடைய ஐயா லம்போதரன் அவர்களுடைய இதையும் உங்களையும் நான் தவறாம கேட்டுக்கொண்டு வருகிறேன். எனக்கு உண்மையிலேயே லம்போதரன் ஒரு திருநாக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்படியான அவர்களுடைய ஒரு அவதாரமோ ஒன்று கூடத்தான் நான் நினைக்கிறேன். என்றால் அவருடைய அறிவு அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வருதில்லை. அந்தளவு தூரம் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். உண்மையிலே அவரும் ஒரு அவதாரமாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி வந்து இதை எங்களை சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. இந்த இதை நீங்கள் தொடர்ந்தும் எப்போது நடத்துவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் நன்றி அவர்களே. உங்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. உங்களுடைய கருத்துரைகளுக்கு நன்றி. நாங்கள் ஞானிகளோ அல்லது அவதாரங்களோ அல்ல, அதெல்லாம் இறைவனாலே நிர்ணயிக்கப்படுகின்றது. நாங்கள் வெறும் கருவிகள். அதாவது வந்து சொல்லுவார்கள், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ஜான் வெறும் யந்திரம், மிஷின். அதை இயக்குபவன் நீ, அவர் இயக்குகின்றார். இதில் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக சமய விஷயங்களை எனக்கே ஆச்சரியமா இருப்பது, ஒரு சாதாரண நடைமுறை விஷயங்களை எப்படி பிள்ளையாருக்கேன் குட்டுறது, ஏற்கனவே பூசுறது, அப்படி கேட்கிற விஷயங்களை சொன்னாலே சலிப்படையக்கூடிய விஷயத்திலே இவ்வளவு ஆழமான கேள்விகள் இங்க வந்திருக்கிற கேள்விகள் எல்லாம் மிக ஆழமான, இவ்வளவு ஆழமான கேள்விகளை கேட்க வைப்பதும் அதை சொல்லுவதற்கு அந்த எண்ணெண்ணத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்பது எனக்கு, அதை கோஆர்டினேட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வைப்பதும், அந்த கனெக்ட் பண்ணி வைப்பதும், அதை சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்டு அப்ரிசியேட் பண்ணி வைப்பதும் இறைவன் தான். ஏனென்றால் இது எல்லாம் சாதாரணமாக சொல்லி ஜனங்கள் கேட்கிற விஷயமே இல்லை. அது அவருடைய செயல், அவருடைய கருவியாக நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி செய்கின்ற பாத்திரங்கள் தான் என்று கூறிக்கொண்டு.
நன்றி அம்மா. வணக்கம். இன்னொரு நேர் வந்துட்டார். வணக்கம்.
வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
வணக்கம். நான் ஒரு பொதுவான கேள்விதான் கேட்க போறேன். சில பெற்றோர்கள் நல்ல கடவுள் பக்தியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பார்கள், ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் சொல்வழியே கேட்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்?
நல்ல நல்ல
நல்ல கேள்விம்மா. சரி, நன்றி நன்றி.
முதலாவது விடயம் நடைமுறையாக சொல்லுவார்கள், நாங்கள் கடவுள் கடமை கண்டியும் கட்டுப்பாடு இருப்பதால் முதலாவது விஷயம், அதாவது கடவுள் இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு இந்த ஒன்றை கொடுப்பதென்றால் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, வி ஷுட் பி லிவிங் எக்ஸாம்பிள், அது முக்கியம். முன்மாதிரியா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கதை சொன்னா, என்னுடைய சித்தப்பா இப்போ இருக்கிறார், அவர் ஒரு முறை இந்த இலங்கையிலே ரோட்டை கிராஸ் பண்ணுகின்ற பொழுது அங்க கிராசிங் லைன் இருக்கும் இல்லையா, அப்ப அதுல கிராஸ் பண்ணாம அவர் நார்மலா இருந்த ஒரு இடத்துல அங்காலம் இங்கேயும் பார்த்துட்டு கிராஸ் பண்ற. அப்ப அவருடைய மகள், என்னுடைய கசின், அவ கேட்டா, அப்பா யூ நெவர் டிட் இட் பிஃபோர், முந்தி ஒரு நாளுமே இப்படி செய்யறது இல்ல நீங்க, என்ன இப்ப ரோட்ல அந்த கிராசிங் இல்லாத இடத்துல கிராஸ் பண்றீங்களேன்னு. அப்ப அவர் சொன்னார், நான் இவ்வளவு நாளும் செய்யாம இருந்தது கேட்டா உங்களுக்கு முன்னாலும் நான் செய்யப்படாது, உங்களுக்கு உதாரணமா இருக்கோடுன்றதுக்காக இப்ப இருந்தேன், இப்ப ஐ ஆம் ரிலீவ்ட் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஆம் டூயிங் மை ஓன் வே. இது ஒரு நகைச்சுவையாக. அது மாதிரி நாங்கள் வீட்டிலே வழிபடுகிற எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவனை வழிபடுகின்ற தன்மையை பிள்ளைகள் பார்ப்பார்கள். துக்க நஷ்டங்கள் வீட்டிலே ஒரு இறப்பு துன்பம் தோல்வி வரும் போது வழிபடுகின்ற தன்மையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்றாடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வதை பார்க்கின்றார்கள். அப்ப அது அவர்களுக்கு பதிகின்றது. அது ஒன்று. இரண்டாவது, வெறுமனே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் சொல்லுகிற ஒரு முக்கிய நோக்கம் என்னென்று கேட்டால், இதை பெற்றோர்களும் மற்றது பேரன் பேத்திவார்களை உள்வாங்கி இந்த சமயத்தை பற்றிய விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் 12-12 வயது வரைக்கும் தான் அவர்கள் எங்களுடைய சொல்லுக்கு கேட்டு நிற்கிற வயசு. அதுக்குள்ள செய்ய பண்ணினால் ஒழிய நீங்கள் செய்ய பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அவங்க செய்யறாங்களோ இல்லையோ வேறு விஷயம். ஆனால் இந்த விதைக்கப்பட்ட விதைகள் அவங்களுக்கு பிற்காலத்தில் விருட்சமாக வரும். மகாத்மா காந்தி சின்ன வயசாக இருந்தபொழுது விதைக்கப்பட்ட விதை, அவருக்கு உறவா அவருக்கு சூழலாக இருந்த அவருடைய தாயாருடைய இறை பக்தி இல்லையா. இப்ப மகாத்மாவுடைய தாய் வந்து மிகவும் விரதங்கள் அனுஷ்டானங்களே மிகவும் பேர் போனவர். சாதுர்மாசியம் என்று சொல்லி 4 மாசங்கள் வரும் மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் ஒரு முறை அவர் சூரியனை பாராமல் உணவு கொள்வதில்லை என்றே விரதம் கொண்டிருந்தார். மழையெல்லாம் மேகம் வந்து சூரியனே வராசு நாட்கணக்காக, அவர் நாட்கணக்காக உணவு இல்லாமல் அது மகாத்மா சொல்லியிருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு வேலைக்கார பணிப்பெண், மகாத்மா காந்தி இருட்டுக்கு பயமாக இருந்த போது, இருட்டுக்கும் பேய் பிசாசுக்கும் பயம் அவருக்கு, சொன்ன பொழுது ராம நாமத்தை சொல்லிக் கொடுத்தார். சின்ன வயசிலே விதைக்கப்பட்ட விதை, சிறுபயனாக இருந்த பொழுது 2 நாடகங்கள் பார்த்திருக்கின்றார். ஒன்று ஹரிச்சந்திரன், மற்றது சிரவணன். இந்த 2 நாடகங்கள் இவைகள் வந்து பிற்பாடு அவர் ஆங்கிலத்து பரிசலாக படிக்க போன பொழுது பார்த்தால் அவருடைய அத்தியாயத்திலேயே வருகின்றது. ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் அட்டெம்ப்ட் டு பிகம் அன் இங்கிலீஷ் லார்ட், அதாவது ஆங்கில பிரபுக்காக முயற்சி. என்ன செய்கிறார், அங்க இருந்து அங்க போய் வெள்ளக்கார உடைகள் எல்லாம் அதே மாதிரி எடுத்துக்கொண்டு இதுக்கென்று தனியா பளபளப்பான தொப்பி, மற்றது சப்பாத்து எல்லாம் வேண்டி, வயலின் கிளாஸ் வேண்டி, டான்ஸ் பழக போகிறார், மியூசிக் பழக போகின்றார். இப்படி எல்லாம் போனவர் தான் பிற்பாடு திருப்பி வருகின்றார். சிற்பன் ராமநாதனும் இதே மாதிரி தான். ராமநாதனுடைய தந்தையார் பொன்னம்பலம் வந்து ஸ்ரீ சக்கரம் வைத்து அம்பாளுக்கு நித்தமும் பூஜை செய்து கொண்டிருந்தார். பொன்னம்பல வாணேஸ்வர கோயில கட்டினார். பூஜை செய்த ஸ்ரீ சக்கரம் தான் இன்றைக்கு அம்பாளுக்கு அங்கே பொன்னம்பல வாணேஸ்வர கோயில இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அவர்கள் வந்து இந்த சிறுவேதரியை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் திரும்பி அங்கே வருவார்கள். அது அது இருக்கின்றது. சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் சத்திய சாய்பா அவருடைய கட்டளைகள்ல சொல்லுவார். உண்டு, வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் வீட்டிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் கூட, மாசத்துக்கு ஒரு முறை என்றாலும் சமித்தியிலே பஜனை செய்ய வேண்டும். அதே நேரம் உங்கள் பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் செய்தாலும் இப்ப கிழமைக்கு ஒரு காண்டாலும் வீட்டுல கும்பிடாம, மாசத்துக்கு ஒரு காண்டாலும் கோயிலுக்கு போய் கும்பிடாம, எங்கட பிள்ளைகளை இந்த அறிவுறுத்துற வகுப்புகள்ல சேர்க்காம நாங்கள் பிள்ளைகளுக்கு இது வராது வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் இன்றைக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேயே கிட்டல போட்டிருந்தார்கள். கோயில் யூனிவர்சிட்டியில எத்தனையோ மாணவர்கள் வந்து டிப்ரெஷன் என்ற மனச்சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு கிட்ட மரணம் அடைந்திருக்கிறார்கள் சென்ற வருடத்திலே. இந்த மாணவர்களுக்கு மனநோய்கள் வருகின்றது, பல பேர் உயிர்களை நாங்கள் இழக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் படித்து வந்தால் மட்டும் போதும், பட்டம் பெற்றால் போதும் இல்ல, இதெல்லாம் எந்த பாடசாலைகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, எந்த பல்கலைக்கழகங்களிலும் சொல்லிக் கொடுப்படுவதில்லை. இட் இஸ் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இதை நீங்கள் கொடுக்காட்டி எப்படி வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பது நாங்கள் தான். அதாவது பாடசாலைகளில் எப்படி சந்தோஷமாக வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை, எப்படி ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று கூட கற்றுக் கொடுப்பதில்லை. இது எல்லாம் எங்களுடைய கடமை, நாங்கள் தான் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் பிள்ளைகள் தானே வரமாட்டார்கள். அப்படி செய்தும் வராவிட்டால் அது எங்களுடைய பூர்வ புண்ணிய பயன் சொல்லுவார்கள். ஜாதகத்திலே அவருடைய புத்திர ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் எல்லாம் ஒரே இடம். அது முன் செய்த புண்ணிய வினைப்பலனும் வேணும் அதுக்கு என்று சொல்லுவார்கள்.
உண்மையிலே பெற்றோர் வந்து சிலர் நான் கவனிக்கிறேன், இந்த போலிட வாழ்வில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரியாமல் திடுமாறிக்கொண்டிருக்கிறார்.
பல பேர் நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆங்கில கல்வி பயிக்கின்றார்கள், எங்களுக்கு விளங்காத படிப்பெல்லாம் படிக்கின்றார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும், தேவையில்லை, நான் என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் மனப்பான்மை எங்கள் இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களிடையே இருக்கின்றது. இந்திய தமிழர்களிடையே அது நான் பார்க்கிறேன் சொல்லிக் கொடுப்பார்கள். அதை அப்படி யோசிக்காமல் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வைத்திய சாலையிலேயே பார்த்திருக்கின்றேன். நாங்கள் லைஃப் சயின்ஸ் பட்டப்படிப்பு படித்த பெண்களில் இருந்து பயோசயின்ஸ் படிப்பு பட்ட பெண்களில் இருந்து பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய நாளாந்த மாதாந்த மாதவிடா சக்கரத்தை பற்றிய அறிவுகள் கூட சில வகை குறைவாக இருக்கின்றது. குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தைக்கு பால் கொடுப்பது போன்ற சில சில சிறு சிறு விஷயங்கள் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் என்னுடைய அம்மாமார் பாட்டிமார் சொல்லிக் கொடுக்காத அல்லது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து விடுகின்றதுனால வருகின்ற வினை.
உண்மையிலே இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம்.
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 வணக்கம் ஐயா, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன்.
சொல்லுங்க.
என்னுடைய கேள்வி என்னென்றால், நான் கிறிஸ்தவர், எங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவர்கள்.
சொல்லுங்க.
நானும் மனைவியும் அவ்வளவு கடவுள் பக்தி அவ்வளவு பெரிதாக இல்லை. சாதாரணமாக கும்பிடுவோம், அவ்வளவு அந்த பெரிய இதுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளையும் அப்படி நாங்கள் வளர்க்கவும் இல்லை. எனக்கு மூன்று பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். அவளைகளையும் அப்படி நான் வளர்க்கவில்லை. பெரிய கோயிலுக்கு கொண்டு போய் எப்படி பைபிள வாசி கடவுள் தான் என்று எல்லாம் சொல்லி அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த மூன்று பிள்ளைகளும் எங்களிலும் பார்க்க கடவுள் பக்தியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்க இடங்களில் எங்களுக்கு மயக்கூச்சரியும் நாங்கள் விதைக்கவில்லை அவர்களுக்கு.
உண்மை,
நீங்கள் முயற்சி. ஆனால் அவர்கள் கோயிலும் அதுவும் இதும் கோயிலுக்கு போட்டாலே எனக்கு அடிக்க சொல்லி விடுவார்கள். அப்பா கோயில்லையா அதை கேட்பார்கள், தாயையும் கேட்பார்கள், என்னையும் கேட்பார்கள். தாங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு தெரியாமலே போய் வந்துடுவார்கள். நாங்கள் போறதில்லை அவ்வளவு. அவர்கள் அதுக்கேற்ற அந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்டடிஸ் அதுலயே பைபிள்ல பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சு வகுப்புகள் கூட நாங்கள் நேக்கால் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மகளோடு ஒரு சேர்ச்சிக்கு போயிருந்தேன். பூசை முடிந்து விட்டது. நான் இந்த கார் பார்க்குக்கு போனேன். நான் நிச்சயம் இவரும் திரும்பி அந்த காருக்குள்ள ஏறுவாண்டு ஆள் காண இல்லை மகளை. நான் ஒரு காமனத்தேரம் வரமணத்தேரம் போய் கோயிலுக்கு போக கோயிலுக்கு ஒருவரும் இல்ல. கோயில் பூட்ட போறார்கள். இவ முழங்காலிருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப எனக்கு அதிசயமா போச்சு. நேரமும் போச்சு, சரியான மழையும் இதும் காற்றும். நான் பின்னால போய் அவன் முதுகில தட்டி பிள்ளை நான் போறோம் எழும்பேன். அப்ப டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஆம் வித் தி காட் நவ், ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு தி காட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கேன் யூ வெயிட் அவுட் சைட் அண்ட். அப்படி அவர்கள் பெரிய ஒரு நாங்கள் விதைக்காமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் அது எப்படி அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் வந்தது என்று
கேட்கிறேன். முந்தின வினாவிலையும் சொன்னேன், இந்த பூர்வ புண்ணிய பலன் என்று ஒன்று இருக்கின்றது. அதான் சொன்னேன், அந்த பூர்வ புண்ணிய பலன் என்றால் நாங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட அதிலே ஈடுபடாமல் போவதும் உண்டு என்று சொல்லு இருக்குவது உண்டு. அதே மாதிரியாக ஈடுபாடு இல்லாமல் இருக்க இப்படி பிள்ளைகள் வருவார்கள். சொல்வார்கள், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஆண்டார் பாடுகின்றார். அதாவது வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கே நட்புறவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள்.
அது மிகவும் அபூர்வமாக
அபூர்வமாகத்தான் என்று இல்லை, ஆனா இருக்கின்றது. கன இடங்களில் பார்த்திருக்கின்றேன். சில சிறு பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் போல இருக்கின்றது. அந்த அளவுக்கு பக்குவமான பிள்ளைகளை சில பிள்ளைகளை சந்தித்திருக்கின்றேன். இது வந்து இதுதான் சொல்வது, இந்த ஆத்மீகம் என்பது இவ்வளவு புறச்சூழல்களை நாங்கள் கொடுத்தாலும் கூட இது வெளியிலே இருந்து வலிந்து புகுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆன்மா என்பது எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிற
ஒன்றுதான்.
உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனத்தை என்றுதான் பிணங்க சொல்லுவார்கள். உள்ளம் என்றால் உள்ளுக்கு இருக்கிறது உள்ளம். என் உள்ளங்கவர் கல்வன் என்றால் அவர் மனத்தை கவர்ந்தவன் அல்ல, தன்னுடைய ஆன்மாவை கவர்ந்தவன் என்றுதான் திருஞான சம்பந்தம் சொல்லுகின்றார். இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆன்மா மலர்கின்ற ஒரு பூ போல ஒரு பிளசமிங் ஆக வருவதுதான் ஆன்மீகம். இது உள்ளிருந்து வருவது ஆன்மீகம். இது வெளியிலே இருந்து இப்படி இப்படி கும்பிடு, இப்படி இப்படி வழிபடு, இப்படி இப்படி வாசி என்று இறுக்கமாக சொல்லி கொடுக்கப்படுவதனால உள்ளுக்கிருந்து மலர வைக்க முடியாது. அதை உள்ளுக்கிருந்து ஆத்மீகம் மலர்வதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம். அப்ப இந்த புறச்சூழல்கள் இருந்தாலும் கூட அது இல்லாமல் போகலாம். புறச்சூழலை பற்றி பகவத்கீதையிலே வருகின்றது. பகவத்கீதையிலே அதை சொல்லுவார்கள், இதைத்தான் நாங்கள் முற்புறப்பிலே விட்டகுறை தொடரவை என்று சொல்லுவோம். பகவத்கீதையிலே அர்ஜுனனை கிருஷ்ணன் உபதேசிக்கின்ற பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், நீ சொல்வதெல்லாம் சரி, இந்த இதெல்லாம் நான் செய்து கொண்டு வருகின்றேன், ஆனால் இதிலே நான் முன்னேறி ஆத்ம விடுதலை படுத்துவதற்கு முன்னரேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இன்ன அடக்கம் திருப்பி இதையெல்லாம் விட்டு இடத்திலிருந்து தொடங்கணுமோ என்று கேட்கிறான். அப்போ சொல்றார் அர்ஜுனா, அப்படி அல்ல, நீ இந்த நற்பயன்களின் பயனாக நீ நல்ல இடத்திலே பிறப்பாய், அங்கே இப்படிப்பான சூழல்கள் இருக்கும், அங்கே வேத அத்தியாயனம் இந்த ஆத்மீக டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும், அந்த நிலையிலே நீ அங்கே இருந்து விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம். அப்படி சூழல் அமையாவிட்டாலும் கூட இந்த விட்ட இடத்திலிருந்து இது தொடங்கும். அநேக ஜன்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி, இது பகவத்கீதை. அநேக ஜன்மங்களிலே செய்த நட்பவர்களின் பயனாக ஒருவன் ஒரு நல்ல கதியை நோக்கி வருகின்றான், அதுதான் உண்மை. அப்ப இது முற்பிறப்பில விட்ட குறை தொட்ட குறை, அதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஜாதகம் பெற்றோருடைய ஜாதகத்திலையும் பார்க்கின்ற பொழுது இந்த புள்ளைகளுடைய பலனை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் பிள்ளைகளுடைய புஸ்திரஸ்தானம். அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வரும். அடுத்தது வியாழன், அவன் புத்திர காரகன், ஞானத்தை தருபவன், அதுவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து இது இருப்பதனாலே அது வருகிறது அல்ல, நாங்கள் பூரபுண்ணியம் செய்திருந்தால் எங்களோட ஜாதகத்தில் இப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி வருவார்கள். ஆகவே இதெல்லாம் முற்பிறப்பு விட்ட குறை தொட்ட குறையாக இந்த பிறப்பிலே இருந்து தொடங்குகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
டாக்டர், இங்கே நேர்கள் நிறைவே வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிற கேள்வியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் தெரியல, பார்ப்போம். வணக்கம்.
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 என் பேர் மனோ.
மனோ சொல்லுங்க.
ஒரு கேள்வி என்னண்டா, பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறதுல ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்றாரு புராண கதையில. அதுல ஒன்று இந்த கஜமோகன் அரசன், கஜமோகன் இவன் வந்து தன்னுடைய அகங்காரத்தால அவரை பிள்ளையார பிடிச்சு போட்டு சொல்ற ஒரு கதை ஒன்று உள்ளது. மற்றது விஷ்ணு
சக்கரம்,
சக்கரம் சக்கரத்தை விநாயகர் விழுங்கினது, அவரை அதை எப்படி எடுக்கிறது, அவரை குழுங்க குழுங்க சிரிச்சு காலப்படுத்து, இதுல எது சரியான விளக்கம்?
நல்ல கேள்வி. நீங்கள் விநாயகர்ல என்னவே பாத்தீங்களா, எண்ணும் போனால் விநாயகர் எப்படி உற்பத்தி ஆனார், எப்படி உலகிற்கு வந்தார் என்பதை பற்றிய பலவிதமான இருக்கிறது. விநாயகர் புராணத்திலேயோட கதை இருக்கின்றது, தேவி பாகவதத்திலே என் இருக்கின்றது, சிவபுராணத்திலே என்ன இருக்கின்றது, இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கின்றது. பார்த்தா இதெல்லாம் மனுஷன் இட்டு கட்டின கதை போல இருக்கு, ஒன்று கொண்டு முரண்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஒன்றுமே முரண்பாடு இல்லை. ஒரு புராண கதையின்படி அவர் வந்து மனித ஒரு தேவ உருவத்துடன் மனித வடிவை இறைவன் எடுத்துக்கொள்ள, பெஞ்சானடி வடிவை உமை எடுத்துக்கொள்றது ஓம்காரம், ஓம்கார வடிவு அந்த உமை எடுத்துக்கொள்றார். அதனுடைய மிகு வடிவு ஓங்காரத்தின் விரிவு பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர வடிவு இறைவன் எடுத்துக்கொள்ள, ரெண்டு வாரம் ஆண் ஜானை பஞ்சு யானையாக வேற பிடியதர் உருமை குளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி. அவருடைய தன்னுடைய உறவனுடைய அடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை கடிவதற்காக விளக்குவதற்காக கணபதி வர அருளினன், கணபதி வர அருள் செய்தார். ஓம் என்ற ஓங்கார மந்திரம் பீஜாட்சரம், அதனுடைய விரிவாகிய நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம், ரெண்டும் இணைந்த வடிவாகத்தான் இந்த பிள்ளையார் வருகின்றார். ஆஞ்சானை பஞ்சானையாக இது வந்து பிள்ளையாடு உற்பத்தியை பற்றி திருமுறைகள்ல திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிற வரலாறு. இப்படி பல வரலாறுகள் இருக்குது. அதே மாதிரி தோப்பு கரணம் போடுவதற்கு சொல்லுவார்கள். இந்த கஜமுகாசுரன் நல்லவர்களை தேவர்களை வருத்துகின்ற போது ஒவ்வொரு நாளும் தனக்கு முன்னால வந்து எல்லாரும் தோப்பு கரணம் போடணும்னு சொல்லி வைத்திருந்தார். அவனிடமிருந்து விடுதலை பெற்றவுடன் பிள்ளையார் கஜமுகாசுரனை வதம் செய்த பிறகு அவர் பிள்ளையாருக்கு ஒரு நன்றியை கொடுவதற்காக இந்த கஜமுகாசுரனுக்கு செய்த தோப்பு கரணத்தை பிள்ளையாருக்கு செய்தார் என்று வரலாறு இருக்கின்றது. இன்னொரு முறை என்று கேட்டா விஷ்ணுடைய கையில் இருந்த சக்கரம் வந்து விழுந்துவிட அதை விநாயகர் எடுத்து விழுங்கிவிட்டார். அவருக்கு முன்னாலே அதை விஷ்ணு வந்து இந்த தோப்பு கரணம் போட அவர் நகைத்து இந்த சக்கரம் விழுந்தது அதை எடுத்துக்கொண்டார். இன்னொரு கதை இருக்கின்றது. இதுல எது சரி? எல்லாமே சரி.
எல்லாமே சரி.
எப்படி என்றால் இந்த விநாயகருடைய வெளிப்பாடு ஒரு தரம் இரு தரம் நிகழ்ந்ததல்ல, எங்களுடைய கால கணக்கு எண்ணிலியானதுக்கு அடிய அன்பர்கள் கவனிக்க வேண்டும். புராணங்களை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டைகள் அல்ல, சொல்லுவார்கள் பொய்க்கதை புழுகு மூட்டை பௌராணிகளுடைய கதை அல்லது இந்த அறிவு குறைஞ்ச ஆக்களை பயப்படுத்தி வைக்க கட்டின கதை, அது எல்லாம் புராணங்கள் எல்லாம் உண்மை. அது வந்து நடந்த காலத்தை பார்க்க வேண்டும். எங்களுக்கு காலம் ஹிந்து டைம் லைன் என்று பார்த்தால் இணையதளத்திலே போனால் www knowing our words knowingourwords.com போனால் இந்த ஹிந்து டைம் லைன் என்று ஆங்கிலத்தில் ஒரு குறுகிய கட்டுரையும் இந்து சமய காலச்சக்கரம் என்று ஒரு தமிழ்ல நிறைய பெரிய கட்டுரையும் இருக்கின்றது. அதை பார்த்தால் விளங்கும். எங்களுடைய டைம் லைன் வந்து இந்த கிபி கிமு அல்ல,
அதுக்கெல்லாம்
முந்தினது. அப்ப சொல்லுவார்கள் கிமி கிமுலாம் அதுக்கு எல்லாம் முந்தினது. அதாவது வந்து எங்களுடைய காலத்தை வந்து கல்ப காலம் என்று சொல்லுவோம். ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருடங்கள், 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த 432 கோடி வருடங்கள்ல ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அல்லது ஒரு இரவு அரை நாள். இப்படி பிரம்மாவுக்கு 360 நாள்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இந்த பிரம்மாவுக்கு இப்படியாக அவர் ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் 100 வருஷம் உண்டு. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிந்து 51வது வயசுல முதலாவது மாசம் முதலாவது நாள். நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் 2வது பக்கம் எடுத்து பார்த்தால் இது இருக்கும். இப்படிப்பட்ட கல்பங்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது இந்த பிரம்மாவுக்கு 100 வயசு என்றால் பாருங்கள், இப்படி ஒரு பிரம்மா இல்ல 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். 100 கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். 6 கோடி நாரணர் அந்தனே, 6 கோடிக்கு மேற்பட்ட நாராயணர்கள் வந்து போய்விட்டார்கள். ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், இந்திரர்கள் வந்து கங்கைக்கரையில் எடுக்க மணல் எண்ணினா எத்தனை பருக்கர்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், இதற்கு முடிவில்லாம இருக்கிறது இறைவன் மட்டும்தான் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அப்ப இந்த கல்ப காலத்தில் இப்படி எத்தனையோ காலங்கள் வந்து வந்து போகின்றன. அப்ப இப்ப இருக்கிற கல்பத்தை கொள்வார்கள் ஸ்வேத வராக கல்பம். இது மாதிரி வேற வேற கல்பம் இருக்கு, பாட்ன கல்பம் இப்படி வேற வேற கல்பம் இருக்கிறது. தில்ல சிதம்பரம் எல்லாம் கோயில் ஸ்தாபிக்கப்பட்ட காலம் வந்து பாட்ன கல்பம் என்று சொல்லி கோயில் புராணத்தில் இருக்குது பாட்ன கல்பம். அதே மாதிரியாக இப்ப இருக்கிற கல்பங்கள்ல 1000 சதுர்யுகங்கள் உண்டு. ஒரு சதுர்யுகம் வந்து எங்களுக்கு 4,43,20,000 வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம். 43 லட்சம் இந்த சதுர்யுகம் என்றால் 4 யுகம் சேர்ந்து வரும். கிருத யுகம், திரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம் உண்டு கொண்டார் அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு கிருத யுகமும் 1728,000 வருஷம், அதற்கடுத்த ஒவ்வொரு திரேதா யுகமும் 1296,000 வருஷம், அதற்கடுத்த துபாபர யுகம் 864,000 வருஷம், அதற்கடுத்த கலியுகம் 432,000 வருஷம். இப்ப வந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு மன்மந்திரம் இருக்கிறது, இப்படி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்மந்திரம். இப்ப இருக்கிற மன்மந்திரம் வைவஸ்வத மன்மந்திரம். கோயில்ல நீங்க பூஜை பண்ணும் பொழுது சொல்லுவார்கள் கலியுகே பிரதமே பாகே. கலியுகத்தில் இது தொடக்க பகுதி. பிரதமை என்பது தொடக்கம், முதலாவது புறையே பிரதமை என்று சொல்லுவோம் இல்லையா, வளர்வரையில தேவரையில் அதுதான் பிரதமே பாகே என்று போட்டு சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் இந்த கலியுகே என்பது வருகின்றது. இந்த கலியுகத்துல இப்ப இருக்கிற கலியுகம், இப்ப இருக்கிற இந்த சதுர்யுகத்தின் கலியுகத்துல நாங்கள் இருக்கிறோம். இது 28வது சதுர்யுகம். இந்த பைபஸ்வன் மந்திரம் 71 சதுர்யுகங்கள் இருக்கின்றன, 28வது நாங்கள் இருக்கின்றது. இது தொடங்கினது 17ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 3101வது வருஷம் BC தொடங்கினது இந்த கலியுகம். இது காலக்கணக்கு. இப்படி எண்ணிலி எண்ணிக்கையான காலங்கள் உள்ளன. இப்படி எத்தனையோ தரம் அவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ தரம் வந்து போயிருக்கிறார்கள். அந்த அவர் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்படி ஒவ்வொரு தரமும் அவர்கள் வந்து போகின்ற தரமே வந்து அதை கவனிக்க பார்த்தால் சொல்லுவார்கள் என்று கேட்டால், எத்தனையோ பெயர்கள் பரசுராமர் 6 தரம் வந்து
போய்விட்டார்.
ராமர் 6 தரம் வந்து போயிட்டார், 11 தரம் வந்து போயிருக்கிறார் ராமர். 11 தரம். அப்ப ஒவ்வொரு முறை ராமர் வரும்பொழுதும் பரசுராமர் வராது. சில ராமாயணம் வித்தியாசமா இருக்கும். சிலவர்கள் ராமாயணத்துல என்ன ஒரு இடத்துல இப்படி இருக்கு, ஒரு இடத்துல இப்படி இருக்கு. ராமரே 11 தரவை வந்து போயிட்டார். கிருஷ்ணர் 11 தரவை வந்து போயிட்டார். திரிபுர தகனம் 30 தரம் நடந்திருக்குது. தட்ச யக்ஞம் தட்சனுடைய யாகம் வந்து 2 தரம் நடந்துட்டு. இது எங்க வருதுண்டா, யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் என்ற அருமையான நூல், ஞானத்தின் துறவுகோல் என்று வேதாந்த மடத்தில் அதை படிப்பிப்பார்கள். இந்த யோக வாசிஷ்டத்துல வசிஷ்ட முனிவர் புஷுண்டன் என்ற கந்திக்கிறார். இந்த புஷுண்டனை சந்திக்கிற பொழுது புஷுண்டனுக்கு ஒரு இருக்கிற இந்த கல்ப காலங்களில் உலகமெல்லாம் ஒடுங்குகின்ற பொழுதும் அவன் உடத்திலே ஒட்டி நின்று இந்த பார்த்து கொண்டிருப்பான். எல்லாம் அழிந்திரு இருக்கிறதையும் இருப்பான். திருப்பி வரும்பொழுதும் பார்ப்பான். அவனை சந்திக்கிற பொழுது புஷுண்டன் சொல்லுகின்றான் இது. இப்ப புஷுண்டனை வசிட்ட முனிவர் சந்திக்கின்ற காலத்திலே பரசுராமர் 6 தரம் வந்து போய்விட்டார், ராமர் 11 தரம் வந்து போய்விட்டார், கிருஷ்ணர் 11 தரம் வந்து போய்விட்டார். திரிபுர தகனம் 30 இடங்களை எரித்தது, 30 தரம் நடந்து விட்டது. தட்சனுடைய ஜக்ஜம் ரெண்டு தரம் நடந்து விட்டது என்று போட்டு சொன்னார். வசிஷ்டர்கிட்ட சொல்லுகிறார், நீ இப்ப எட்டாவதரம் வந்திருக்கிற.
அவருக்கே சொல்றேன்,
அவருக்கே சொல்றேன், நீ இப்ப எட்டாவதரம் வந்திருக்கிற என்று சொல்லி இது யோக வாசிஷ்டத்துல இருக்குது. அதே மாதிரி பிள்ளையாருடைய வெளிப்பாடு, முருகனுடைய வெளிப்பாடு எல்லாம் காலங்காலமாக மீண்டும் மீண்டும் நடந்து வருகின்ற செயல்கள், நடந்தேறிய செயல்கள், திருப்பி திருப்பி வருவார்கள் அவர்கள், திருப்பி திருப்பி வருவார்கள். இது எங்களுக்கு இறைவனுடைய நூல்களை எழுதும் பொழுதே சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வருவார்கள் என்ற வெளிப்பாடு எங்களுடைய வேதங்கள் ஆகமங்கள் நூல்களையே திருப்பி திருப்பி வரும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள்.
ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்.
ஓ, அவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம்
திருப்பி ஒவ்வொரு வரலாறும் வித்தியாசமான,
ஒவ்வொரு முறை வரும் பொழுதும்
ஒரு வித்தியாசமான.
ஓ, அதாவது வந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் காரியப்படும் போது தூலமாயிருக்கும், புஸ்தக வடிவில் வரும், காரியப்படாத போது சூட்சமாயிருக்கும், அழியாது, அவை சிருஷ்டிதோறும் காரியப்படுவன, திருப்பி திருப்பி வரும். சில போது ஆன்மாக்களின் கர்மகாலங்களுக்கு ஏற்ப சிவாக்ஞியால் மறைக்கப்படும் பொழுது உமாதேவி, விஷ்ணு, பிரம்மா முதலியோர் வேண்ட வெளிப்படுத்தப்படுவன. வேதங்களை விளக்கவும் வகுக்கலும் வியாசர் வருவார், சிவனுடைய கட்டளைப்படி வியாசர் வருவார், ஒவ்வொரு முறையும் வருவார். சிவபிரானும் போதிக்கிறதுக்கு தென்முக கடவுளாய் வருவார். அவருடன் நான்கு மாணாக்கர்களும் வருவார்கள். எங்கே ஆதாரமரை கண்டு கேப்பினமில்லோ, இது எங்க இந்த ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் லிங்க புராணத்துல சொல்லுகிறார், முறையின் முன்வந்து மூன்றா முகந்தரும் முடிவில்லாத மறுவர தவத்து வேத வியாதன் வந்து உதிப்பன். எல்லோரும் தெரிகின்ற தவத்தினால வேத வியாசன் வந்து உதிப்பன். அண்ணான் அறிவரு மரகள் யாரும் அறிந்திட வேண்டி, அறிதற்கரிய இந்த மரகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்ற வேண்டி அன்பால் தன்னுடைய அன்பினாலே நுழைவினில் பகுத்து அதை வகுத்து மண்ணும் உலகினும் நிகழ்த்துவானே, உலகத்திலே அதை வகுத்து கொடுப்பான். வியாசர் திருப்பி திருப்பி வருவார் என்று லிங்க புராணத்திலே இருக்கு. லிங்க புராணம் மேலும் சொல்லுது, சிவன் வருவதை பற்றி சொல்லுது, உலக முயந்திடுவான் ஞான மொழிவர உணர்த்த வேண்டி, உலக முயந்திடுவதற்காக இந்த ஞான நூல்களை மொழியினுடைய மயக்கம் இல்லாமல் உணர்த்துவதற்கு வேண்டி மலவரு தவத்தோனாகி, மலவருகின்ற தவ வடிவத்திலே தட்சிணாமூர்த்தியாக வருவன், இறைவன் வருவான். யானும் அன்பால் வருவன் யானும், நான் வருவேன் அந்த வடிவத்தில், அன்பால் அலைவரும் அன்பினோடும் அடைகுவர் நால்வர், அந்த நாலு மணிவரும் வருவார்கள். அன்னோர் தலைமை செயர் ஞானமேறி கைலையங்கிரியை சார்வர், அவர்களுடைய ஞான வழி கைலையங்கிரியிலிருந்து தொடங்கும். இதுவும் லிங்க புராணத்தில் இருக்கு. இப்படி திருத்தி திருப்பி அவர்கள் வருவார்கள். அப்படி பிள்ளையார் எத்தனையோ தரம் வந்திருக்கிறார், ஒரு தரத்துல அப்படி வந்தார், இன்னொரு முறையில இப்படி வந்தார், ஒரு தரத்துல அவருக்கு தோப்புக்கரணம் அப்படி வந்தது, இன்னொரு முறையில இப்படி வந்தது. இதுல பேதங்கள் இல்லை, இதுதான் புராணங்கள் அணுகுகின்ற முறை. புராணங்கள் மிகவும் சிறப்பானவை, சிறப்புறு புராணங்கள் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. இதை பொய் புழுகு மூட்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு இதனுடைய விளக்கம் புரிய வேண்டும்.
இதுக்குள்ள இன்னொரு டாக்டர் இங்க இன்னொரு நேரு நிலையில இருக்கிறார். அதுக்கிடையில நான் ஒன்று காட்டு, இந்த சிபிசி ரேடியோவில் இப்ப ரெண்டு மூன்று தொலைக்காட்சியில அவர் ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பூவம் ஒன்று, அதாவது வந்து சீனாவினுடைய இதிலும் பார்க்க மிகவும் பிரமாண்டமான ஒரு பூவம்பம் வந்து உலகம் போகுது, இதுதான் கடைசி நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதே அவர்கள் செய்தியா போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
அதாவது வந்து எங்களுக்கு என்னுடைய மகன் இன்றைக்கு காலையில கேட்டார், அப்பா இப்படி நியூஸ் பேப்பர் இருந்தது, இந்த சின்ன பையன் இப்படி எத்தனையோ வரும், இப்படி சின்ன சின்ன அழிவுகள் எல்லாம் நாங்கள் காண, வர்ற சுனாமி பல பேர் சொல்லுகிறார்கள் உலகம் அழிய போகுது. ஏனென்று சொன்னால் எங்களோட நூல்கள் சொன்ன மாதிரி உங்க எரிமலை வெடிக்குது, காட்டு தீ வருகுது, வெள்ளம் பெருக்கெடுக்குது, பஞ்சம் வருகுது, புயல் வீசுது, ஆனபடினால உலகம் அழிய போகுது. இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு, இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு. நான் என்னுடைய பையனுக்கு சொன்னேன், இது இப்ப வருதுன்னு உனக்கு உடனே தெரியுது. ஏனென்றால் ஈரா ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா வந்த உடனே கூகுள்ல இருந்து, யாகுவில் இருந்து, வெப்சைட்ல இருந்து, சட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து ஒன்று நடந்தால் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எங்களுடைய காலத்துல, என்னுடைய பேரனாடைய காலத்திலே, இந்த டெய்லி நியூஸ் அன்றாட டெய்லி நியூஸ் வாரதே மத்தியானத்துக்கு பிறகுதான், மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுதான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன். ஒன்று நடந்தால், கொழும்புல நடந்த ஒன்று கூட, வவுனியால் நடந்த ஒன்று கூட, அடுத்த நாள் பேப்பர் வந்தவரை தான் தெரியும். அப்படி இருந்த காலத்துல இருந்து இப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது உடனடியாக தெரிவதனால இதெல்லாம் இப்ப கூடிட்டது என்ற ஒரு நினைப்பு ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக ஐந்து வகையான அழிவுகளை பற்றி எங்களுடைய சமயத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பஞ்ச பிரளயங்கள் இருக்கின்றன, அந்த இதெல்லாம் இப்ப கிட்டவே வராது. இந்த மண்மந்திரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு மண்மந்திரங்களை பற்றி சொன்னேன். அந்த மண்மந்திரங்கள்லயே எத்தனையோ கோடிக்கணக்கான, ஒரு மண்மந்திரத்துல 3,57,26,000 வருஷம் இருக்குது. இந்த மண்மந்திரங்கள்ல 71 சதுர்ஜுகங்கள் இருக்குது, இதுல 28 முடிஞ்சது, ஒரு ஹாஃபே முடியல. என்ன 27 முடிஞ்சு 28 கடைசி கலியுகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலியுகத்தை டோட்டல் வருஷம் வந்து 432,000. இப்ப இதுல வந்து 428,899 வருஷம் முடிஞ்சு. அப்ப இன்னும் கலியுகம் முடிய இவ்வளவு வருஷம் இருக்குது என்ன முடிகிறதுக்கு. அப்ப அது முடிய கூட உலக அழிவு வராது, இது எவ்வளவோ காலம் செல்லும். இந்த 71 சதுர்யுகம் முடிகின்ற காலத்திலே ஒரு அழிவு வரும், மண்மந்திரங்கள் தோறும் வருவது. அது எங்களுடைய பூலோகத்துக்கு மட்டும் நிகழும், பூலோகத்துக்கு மட்டும் நிகழும். பூலோகம் என்றால் எங்களுடைய கேலக்சி, இந்த பூமி மட்டுமல்ல இந்த கேலக்சி முழுக்க, இந்த மில்கி வேயில இருக்கிற எல்லா கிரகங்களும் அழிவும். அதே மாதிரி ஒவ்வொரு கல்பம் 432 கோடி வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அழிவு வரும். அது பூலோக உபரலோக சுவர்லோக மூன்று லோகத்துக்கும் வரும், சுவர்க்கலோகத்துக்கும் வரும். அப்ப மகன் கிட்டரா ஹெவன் சொல்றது ஹூமான்னு கேட்டார். பூமடா சொன்னேன், அவட புஸ்தகங்கள்ல எல்லாம் இருக்குது சொன்னேன். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சியே படம் எடுத்திருக்கிறாங்க, அப்ப அந்த படத்தை பாத்தியா? அது மாதிரி ஒரு கேலக்சி தான் அங்காள இருக்குது, உபரலோகம் சுவர்லோகம். அது இந்த மூன்று உலகங்கள் அழியும். அதான் காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் பூர் புவஸ்வஹ என்று சொல்லுகின்றோம். இந்த மூன்று உலகங்கள் அழிவது ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும். இது பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லி இருக்கின்றார், பகவத்கீதையில இருக்குது. அப்ப இந்த அழிவுகள் எல்லாம் வரும். ஆனால் இப்படி இந்த சின்ன சின்ன அழிவுகளை பார்த்து பூச்சாண்டி காட்ட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உயிர் அழியாது, ஆன்மா நிலையானது, அவ்வளவுதான் உண்மை.